கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இந்த இல்லாரதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாய் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமாக. ஆமீன். இந்த இல்லாராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய கரங்களில் இருக்கின்ற துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 243வது பாடலை தேவ மகிமைக்காக நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோமாக. திவ்யகாண்பின் சத்தத்தை ராட்சக கேட்டு ஓமையாண்டீனே, என்னும் கேட்டி சேர என்னாண்டவா ஆவல் கொண்டோடு வந்தேன், என்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, என்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே ஜீவன் தந்தர என்னை மூற்றுமே, இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே, உம்மை வாஞ்சையோடிந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே, இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே ஜீவன் தந்தரச்சகம், திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன், உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன், இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகம், இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே ஜீவன் தந்தரட்சகா, இன்னும் கண்டீராத பெரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவே, திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டாராதிப்பேன், இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட கீட்ட செத்து கொள்ளுமே ஜீவன் தந்தரட்சகா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய தினத்திலே இந்த குடும்ப பலிபீடத்திலே நாம் பார்க்க இருக்கிற தியானிக்க இருக்கிற வேத பகுதியானது சங்கீதம் 98வது சங்கீதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் சங்கீதம் 98க்குள்ளாக கடந்து செல்வோமாக. சங்கீதம் 98, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது, கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் தமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் மிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீதத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளால் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதின் நிறைவும் பூச்சக்கரமும் அதின் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதே. இவைகளை குறித்ததான சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற இந்த 98 சங்கீதமானது நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த சங்கீதம் அனைத்தும் படைப்புகளுக்கும் கர்த்தரை துதிப்பாட நமக்கு வலியுறுத்தத்தக்கதாகவும் இருக்கிறது. கர்த்தரை துதிக்க பாடலாசிரியர் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாடலாசிரியர் கர்த்தரை துதிக்கும்படியாக நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்குகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை எடுத்துரைக்கத்தக்கதாக நமக்கு விளங்க செய்கிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் மனிதனுக்கு இரட்சிப்பை கொடுக்குமே இன்றி வேறு ஒருவராலும் எந்த மனிதர்களும் எந்த மனிதனுக்கும் இரட்சிப்பை கொடுக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிறது. சங்கீதம் 144 சங்கீதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 144 சங்கீதத்திலே நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். 144 சங்கீதத்திற்குள்ளாக திரும்புவோம். 9 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன் இங்கே இப்படியாய் கீர்த்தனம் பண்ணும்படியாகவும் இங்கே தம்பூருவினாலும் 10 நரம்பு வீணைகளினாலும் கர்த்தரை மனிதன் துதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஏன் புது பாட்டை பாட வேண்டும்? கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். மனிதனுடைய பாவங்களை அவரே சுமந்து மனிதனுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிதான வல்லமை மிக்க கரமும் புயமும் இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தர் ஒருவர் தாமே. அவரை கீர்த்தனம் பண்ணவும் அவரை பாடவும் நாம் கடமைப்பற்றுள்ளவர்களாயிருக்கிறோம். தேவன் செய்த அற்புதங்கள் அநேக ஆயிரங்களாயிருக்கிறது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறார். இரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கை தேவனினுடைய கை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கை கரம் எங்கே இருக்கிறது? மனிதனை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சகல பாவங்களையும் நீக்கி மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க அது அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கரமாயிருக்கிறது. 118 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 118 சங்கீதத்திற்குள்ளாக நாம் நம்மை திருப்பிக் கொள்வோமாக. 118 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது. 15 வசனத்தை நாம் வாசிக்கும்படியாய் கேட்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரமும் பராக்கிரமம் செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களின் இரட்சிப்பில் கம்பீர சத்தம் உண்டு. ஆம், யார் நீதிமானாக கர்த்தருக்கு முன்பாக திகழ்கிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டு. அந்த கம்பீர சத்தத்தை நாம் அறிய முடியும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று 16 வசனங்களில் கூட நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது, கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறார். அவர் நீதிமானாயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். புயம் தேவனுடைய புயம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய புயத்தை நாம் எங்கே காண முடியும்? எசையா 51 நாம் பார்க்கிறோம். எசையா 51 அதிகாரத்திற்குள்ளாக நாம் திரும்புவோமாக. எசையா 51 அதிகாரம் 5 வசனத்திற்குள் நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய தேவனுடைய புயத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்தது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். தீவுகள் என்று சொல்லக்கூடியது தீவுகளை அல்ல, தீவுகளை போன்று இருக்கின்ற மனிதர்களை குறிக்கின்றதாய் இருக்கிறது என்று வேதம் மனிதர்களை தீவுகளாகவும், மனிதர்களை மரங்களாகவும், மனிதர்களை பர்வதங்களாகவும் சில இடங்களிலே குறிப்பிடுவது உண்டு. அதிலேதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோன்று இங்கே கர்த்தருடைய புயமானது எப்படியாயிருக்கிறது என்று சொன்னால், இங்கே மனிதனை நியாயம் தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 3 வசனத்திலே நாம் கடந்து செல்வோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார், பூமியின் எல்லைகள் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கிறது. அதனாலேதான் ரட்சிக்கும்படிபடியாக மனிதன் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தாலே கழுவப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு எங்கே கிடைக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:28 வசனத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:28 வசனம் வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 21 வசனத்திற்கு நாம் பார்க்கிறோம். அப்படிதான் மனிதன் கிறிஸ்து இயேசு மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு நாம் பார்க்கப்படும் பொழுது சங்கீதம் 136 பரிசுத்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். மனிதன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். அவனுடைய குடும்பங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் குடும்பத்தாரை சார்ந்தவர்களே. 136 சங்கீதம் 23 வசனத்திலே நாம் அவைகளை குறித்து பார்க்கிறோம். எப்படி மனிதன் பரிசுத்தப்படுகிறான் என்று, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில், நம்முடைய தாழ்வு என்று சொன்னால் நாம் இருந்த அன்றைய பழைய குணாதிசயங்களோடு கூட, நாம் கர்த்தரை அணுக முடியாமல் இருந்த காரியங்களோடு கூட, நாம் கர்த்தரை கிட்டி சேர முடியாதிருந்த பாவ காரியங்களோடு கூட இருந்த தாழ்மையை அங்கே வலியுறுத்துகின்றதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். புறஜாதியார்கள் அவரிடத்திலே திரும்புவார்கள், புறஜாதியார்கள் அவரிடத்திலே திரும்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று இங்கே நாம் 4 வசனத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடப்போமாக. 22 அதிகாரம் 18 வசனம் நாம் வாசிக்கும்படியாக கேட்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கப்படும் பொழுது மாத்திரமே மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். எப்படி என்று சொன்னால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்று நாம் புறஜாதியாராயிருக்கலாம், இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கப்படும் பொழுது மாத்திரமே சகல பூமியில் இருக்கின்ற சகல ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு எல்லோருக்கும் உரியதாயிருக்கிறது. அது தேவன் வழங்க காத்திருக்கக்கூடியவராயிருக்கிறார். தேவனை நாம் துதிக்க கட்டளைகள் நமக்கு உண்டு. தேவனை மகிழ்ந்து கொண்டாடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் படைப்பாளியும் உலகத்தின் இரட்சகரும் அவராகவே இருக்கிறார். மகிழ்ச்சி தேவையானதே. ஒரு பாடற் குழுவை போன்று இங்கே இந்த பாடகர் சொல்லியிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தரை துதித்து பாடலாசிரியர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதே இங்கே பாடலாசிரியருடைய ஒரு மிகப்பெரிதான ஒரு வாஞ்சையாய் இருக்கிறது. சுரமண்டலத்தோடு கூட துதியுங்கள், சுரமண்டலத்தாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கும், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 96 வாசிக்கும்படியாக கேட்போம். சங்கீதம் 96:11 சங்கீதம் 96:11 நாம் வாசிக்கும்படியாக கேட்போமாக. சங்கீதம் 96:11 சங்கீதம் 96:11 நாம் எதை பார்க்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தரை நாம் ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அதை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 96:11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளும் அப்படியே நமக்கு வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்து பாடுவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். மத்தேயு 26 சுவிசேஷம் 64:64 கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 64 வசனம் எதை வலியுறுத்துகிறது? கிறிஸ்துனுடைய வருகையை அல்லவா? நாமும் கூட கிறிஸ்துனுடைய வருகைக்கு நியாயத்திற்புக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் நியாயத்திற்புக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தரை சார்ந்தும் கர்த்தரை துதித்தும் கர்த்தருடைய பெரிதான காரியங்களை குறித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதைதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அனைத்து படைப்புகளும் கர்த்தரை துதிக்க பாடலாசிரியர் அழைப்பு விடுத்திருக்கிறார். படைப்புகளும் துதிக்க வேண்டும். படைப்புகள் என்று சொன்னால் சமுத்திரம் எழும்பி அலை வீசுகிறது, அது கர்த்தரை துதிக்கிறது. காக்கை குருவிகள் அனைத்தும் அதிகாலை வேளையிலே கர்த்தரை நோக்கி அது கூப்பிடுகின்றதாயிருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் இந்த படைப்புகள் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதோ அதை காட்டிலும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய படைப்பினாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட கர்த்தருக்கு முன்பாக ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் மூலியமாக தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். நாம் ரட்சிப்பை பெற்றிருப்பது கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுவதற்கும், கர்த்தருக்குள்ளாக ஜீவிப்பதற்கும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்குமே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அதனாலேதான் நாம் பார்க்கிறோம், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 99:4 நாம் பார்க்கிறோம், ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியுமாய் செய்கிறீர். நியாயமும் நீதியுமாய் செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஏனென்று சொன்னால் ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. நாமும் கூட இந்த நியாய தீர்ப்பு நாளுக்கென்று மனிதர்களாகிய நம்மை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதியோடும் நியாயத்தோடும் பாவத்தை விட்டு விலகி தேவ சமூகத்திலே உண்மையும் உத்தமமாக கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருக்குரிய காரியங்களிலே தேவனை மகிமைப்படுத்துவதுமே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாயிருக்கிறது. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவனை துதிக்கிறது. படைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் கூட தேவனை துதிப்பதற்கும் நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதையும் இந்த மூன்று குறிப்புகளை இந்த 98 சங்கீதமானது நமக்கு வலியுறுத்துகிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ரட்சிப்பு, முதலாவது ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தரை நாம் துதிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவது, நியாய தீர்ப்பு நாளுக்கு கர்த்தரை வைத்திருக்கிறார். நம்முடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் காத்துக்கொண்டு அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் கம்பீரமாய் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் கடமைப்பற்றுள்ளாய் இருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்து இந்த உலக வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக நாம் கழிக்க வேண்டுமே தவிர நாம் உலகத்திற்குள்ளாக கழிக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ள விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன் என்பதே. நாம் முழங்கால் படியிட்டு இப்பொழுது ஜெபம் செய்வோமாக. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ரபஷமான மரிபில பரபரபரி 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 பரபரபா ரபோலி ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 rabani bere 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 bara bara har ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Rrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrr ஜபத்தை ஏறெடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அல்லேலூயா, ஆமென்.